ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं सैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयन्द्रे अष्टप्रायेश भद्रेश नित्यं भागवत सेवया भगवदुत्तमश्लोके भक्तिर्भवदिनेष्टिके। श्रीमद्भागवतम் முதலாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பாதம் 29. நவேத கஷ்டித் பகவஸ்தி கீர்ஷிதம் தவீகமானஸ்ரினம் விடம்பனம் நயஷ கஷ்டித் தைதோஷிக கிஷித் வேஷஷயஸ்மின் விஷமா மதுர்ணனாம். நவேத கஷ்டித் பகவஸ்தி கீர்ஷிதம் தவீகமானஸ்ரினம் விடம்பனம் நயஷ கஷ்டித் தைதோஷிக கிஷித் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவிதம் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவானே, மனித செயலை போல் காணப்படும் உங்களுடைய திவ்யமான லீலைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவை வழிதவர செய்கின்றன. உங்களால் ஆதரிக்கப்படும் பொருளோ அல்லது வெறுக்கப்படும் பொருளோ எதுவும் இல்லை என்றாலும் வெறும் கற்பனையால் நீங்கள் பாரபட்சம் கொண்டவரென மக்கள் நினைக்கின்றனர். வீழ்ந்த ஆத்மாக்களின் மீது உள்ள பகவானின் கருணை சமமாக பரிந்துரைக்கப்படுகிறது. அவர் பகமே பாராட்டக்கூடிய குறிப்பிட்ட நபர் ஒருவரும் இல்லை. பரமபுருஷர் பகவானை ஒரு மனிதராக கருதும் அந்த எண்ணமும் கூட தப்பானதாகும். அவரது திருவிளையாடல்கள் ஒரு மனிதனுடைய போலவே காணப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அவை தெய்வீகமானவையும் பௌதிக களங்கம் இல்லாதவையுமாகும். அவரது தூய பக்தரிடம் அவர் பாரபட்சம் உள்ளவர் என்று அறியப்படுகிறார். ஆனால் உண்மையில் சூரியன் எப்படி யாரிடமும் பாரபட்சம் கொள்வதில்லையோ அப்படியே பகவானும் ஒருபோதும் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. சூரிய கதிர்களை பயன்படுத்துவதால் சில சமயங்களில் கற்களும் மதிப்புடையவை ஆகின்றன. ஆனால் ஒரு குருடன் முன்பு போதிய அளவு சூரிய கதிர்கள் இருந்தாலும் அவனால் அவற்றை பார்க்க முடியாது. இருளும் ஒளியும் இரு வேறு கருத்துக்கள் ஆகும். ஆனால் சூரியன் அதன் கதிர்களை பரப்புவதில் பாரபட்சம் கொண்டுள்ளது என்பதை இது குறிக்காது. சூரியனின் கதிர்கள் அனைவருக்கும் பொதுவானவையாகும். ஆனால் அவற்றை கிரகிக்கும் முறையில் அது திறமையில்தான் வேறுபாடு உள்ளது. பக்தி தொண்டானது பகவானின் விசேஷ கருணையை பெறுவதற்காக அவரை பொய்யாக புகழும் ஒரு முறை என்று மூடர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ள தூய பக்தர்கள் வியாபாரிகளை போன்றவர் அல்ல. வியாபார நிறுவனம் ஒன்று ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுத்து அதற்கு ஈடான பணத்தையும் பெற்றுக் கொள்கிறது. இத்தகைய ஒரு பண்டமாற்றுக்காக தூய பக்தர்கள் பகவானுக்கு தொண்டு செய்வதில்லை. இதனால் பகவானின் முழு கருணையையும் பெற அவரால் முடிகிறது. துன்பத்தில் இருப்பவர் பொருள் தேவைக்காக உள்ளவர், கேள்வியறி உடையவர் அல்லது தத்துவவாதிகள் ஆகியோர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தற்காலிகமாக பகவானுடன் தொடர்பு கொள்கின்றனர். நோக்கம் நிறைவேறியதும் தொடர்பு முறிந்து விடுகிறது. துன்பத்தில் உள்ள ஒருவன் சிறிதேறும் சமயப்பற்று உள்ளவனாக இருந்தால் துன்பத்திலிருந்து மீள்வதற்காக பகவானிடம் வேண்டுகிறான். ஆனால் துன்பத்திலிருந்து மீண்டதும் பகவானுடன் எந்த தொடர்பையும் கொண்டிருக்க யாரும் விரும்புவதில்லை. பகவானுடைய கருணை அவனுக்காக காத்திருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள அவன் தயங்குகிறான். அதுவே ஒரு தூய பக்தருக்கும் கலப்படமுள்ள பக்தருக்கும் உள்ள வித்தியாசமாகும். பகவானை தொன்றிற்கு முழு எதிர்ப்பை தெரிவிப்பவர்கள் அறந்த இருளில் இருப்பவர்களாக கருதப்படுகின்றனர். தேவைப்படும் பொழுது மட்டுமே உதவியை நாடுபவர்கள் அவரது ஒரு பாதி கருணையை மட்டுமே பெறுபவர்களாக உள்ளனர். மேலும் பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவர்கள் அவரது முழு கருணையும் பெற தகுதியுள்ளவராகின்றனர். பகவானின் கருணையை பெறுவதில் உள்ள இத்தகைய வேறுபாடு அதை பெறுபவரை பொறுத்து விஷயமாகும். பரம கருணாமூர்த்தியான பகவானின் பாரபட்சம் இதற்கு காரணம் அல்ல. பகவான் அவரது பரம கருணை வாய்ந்த சக்தியின் வாயிலாக இந்த ஜட உலகில் அவதரிக்கும் பொழுது அவர் ஒரு மனிதரை போல் செயல்படுகிறார். எனவே பகவான் அவரது பக்தரிடம் மட்டுமே பாரபட்சம் கொண்டவராக இருப்பது போல் காணப்படுகிறது. ஆனால் அது உண்மையல்ல. அவ்வாறு அவர் பாரபட்சம் உள்ளவராக காணப்பட்ட போதிலும் அவரது கருணை சமமாகத்தான் விநியோகிக்கப்படுகிறது. குருஷேத்திர போர்க்களத்தில் பகவான் முன்னிலையில் இருந்தவர்கள் அனைவரும் தேவையான தகுதி இல்லாமலேயே முக்தி அடைந்தார்கள். ஏனெனில் பகவானின் முன்னிலையில் உடலை விட்டு பிரியும் ஆத்மா எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மை அடைந்து விடுகிறது. எனவே அவ்வாறு இறந்தவன் ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுகிறான். எப்படியாவது ஒருவன் தன்னை சூரிய ஒளியில் நிறுத்திக் கொள்வானாயின் அதன் உஷ்ணத்தாலும் ஊதா நிற ஒளிக்கதிர்களினாலும் தேவைப்படும் நன்மைகளை அவன் பெறுவது நிச்சயம். ஆகவே பகவான் ஒருபோதும் பாரபட்சம் உள்ளவர் அல்ல என்பதுதான் முடிவாகும். பொதுமக்கள் அவரை பாரபட்சம் உள்ளவர் என்று நினைப்பது தவறானதாகும். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன சலாகையா சத்துரும் மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்யா மனோபீஷ்டம் சாவிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகரஜாலம் சககணாடகநாதாம் தாம்ச ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சரணங்கரிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி தினாமினே நமாச்சாரிய பாதானி தாகிரூபதாயினி கௌரகதாமுதாய நகரகிராமதாரிணி நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி குரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாதேசுதாரிணி ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே அவேத கசித் பகவான் சிகிர்ஷிதம் தகேகமானம் விதம்பனம் நயச கசித் தைதோய் கிருஷித் ஆவேசி தேசி அஸ்மின் விசமாந்து மதிர்நிலாம் பகவானே மனித செயலை போல் காணப்படும் உங்களுடைய திவ்யமான லீலைகளை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவை வழிதவறு செய்கின்றன. உங்களால் ஆதரிக்கப்படும் பொருளோ அல்லது வெறுக்கப்படும் பொருளோ எதுவும் இல்லை என்றாலும் வெறும் கற்பனையால் நீங்கள் பாரபட்சம் கொண்டவர் என மக்கள் நினைக்கின்றனர். போன உபன்யாசத்துடைய தொடர்ச்சி தான். போன ஸ்லோகத்தில் குந்திதேவி பாகத்தில் பண்ணிட்டு தொடர்ந்து அதை அடுத்த ஸ்லோகத்திலும் அதே உறுதிப்படுத்துகிறாங்க. போன ஸ்லோகத்தில் குந்திதேவி என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? மன்னித்வாம் காலமீசானாம் அநாதி நிதனம் விபு சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் எம்மித கலி. எம்பெருமானே தங்களை நான் நித்திய காலமாகவும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பதாகவும் கருதுகிறேன். உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரும் சமமாக நடந்து கொள்கிறீர்கள். ஜீவராசிகளிடையே உள்ள சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம். அப்ப போன உபன்யாசத்தில் என்ன தெரிஞ்சினோம்? கிருஷ்ணர் வந்து எந்த ஜீவராசிகளையும் பாரபட்சம் காட்டுறது இல்லையா? அவர் எல்லாருக்கும் சமமானவர் இல்லையா? சமூகம் சர்வபூதேஷு நமே தேசோ அஸ்தின பிரியா ஏ பதிலித்து மாம்பக்கா மைதே தேசம். நான் எல்லா உயிர்வாதிக்கும் சமமானவன் தான். சமூகம் சர்வபூதி, யாரும் கிருஷ்ணர் வெறுக்கிறதுல யார் மேலே பொறாமை கொள்றதில்ல. ஆனா அவருக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தன் மேல விசேஷமான கருணையை செலுத்துற. அது சம்பந்தம் என்ன தெரிஞ்சிடும்? நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிடும் அது சம்பந்தம்? சரி, கிருஷ்ணர் சமமானவர் பாரபட்சம் பார்க்கறது இல்லைங்கிறதுக்கு என்ன உதாரணம் படிச்சு? அப்ப பாரபட்சம் இருக்கிறதான அர்த்தம் அசுரில் கொள்றாருன்னா? அதாவது கிருஷ்ணர் கையில கொல்லப்படுறவங்க கூட முக்தி தான் அடையிறாங்க இல்லையா? பூதனா அகாசுரர் பகாசுரன் கம்சன் சிசுபாலன் இவங்க எல்லாருமே கிருஷ்ணர் கையில கொல்லப்பட்டு முக்தி அடைஞ்சாங்க. அப்போ ஒரு அசுரன் கொல்லப்படுறதோ இல்ல ஒரு பக்தன் காப்பாற்றப்படுறதோ நம்ம கண்ணுக்கு வித்தியாசமா இருக்கு. நம்ம ஜடக்கங்களால பார்க்கும்போது கிருஷ்ணரோடைய லீலைகளை நம்ம ஜடக்கண் கொண்டோ இல்லை ஜட எண்ணங்களாலோ சிந்திக்கும்போது வித்தியாசமாக தெரியும். ஆனால் கிருஷ்ணோட லீலைகளை வந்து ஆச்சாரியத்திலிருந்து கேட்கும்போது அதை உள்ளபடி தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாரத முனிவர் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பிரதானமான ஆச்சாரியர், பூர்வாச்சாரியர். இப்போ நாரதமுனியுடைய கருணையினால நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நாரதமுனியுடைய கருணையினால, சுகதேவ கோசாமியுடைய கருணையினால, பிரபுபாவுடைய கருணையினால எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? கிருஷ்ணோட லீலைகளில் வந்து வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணர் சமமானவர்கிறத நாரத முனி உறுதிப்படுத்துறார். எப்படி உறுதிப்படுத்தினார்? கிருஷ்ணர் ஒருத்தர் கொன்னா கூட அவர் மோட்சம்தான் அடைகிறாரே தவிர அவருக்கு இழப்பு கிடையாது. அப்போ கிருஷ்ணருடைய தெய்வீமான் லீலையுடைய தளத்திலிருந்து பார்க்கும்போது கிருஷ்ணர் ஒருத்தரை தண்டித்தாலும் சரி, கிருஷ்ணர் ஒருத்தரோட அன்பு பரிமாற்றம் செய்தாலும் சரி, அவருக்கு நஷ்டம் இழப்பு கிடையாது. கிருஷ்ணர் அவர் பாரபட்சம் பார்க்கறது, எந்த ஜீவாத்மாவும் கிருஷ்ணர் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. ஆனால் தன்னுடைய பக்தர்கள் அவர் கூட அன்பு பரிமாற்றம் செய்யறதுனால கிருஷ்ணர் அவரை தன் பக்கத்திலே வச்சுடுறார். யசோதா நந்த மகாராஜ் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணோட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. அதனால அவங்க மேல கிருஷ்ணர் விசேஷமான கருணையை செலுத்துறாரு. அதனாலதான் தேவிக்கும் வசுதேவுக்கும் குழந்தையா வந்தார். அவங்க மேல தன்னுடைய விசேஷமான கருணையை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர் தான். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வரும்போது அவருக்கு உண்மையில வந்து பகவானுக்கு அப்பா அம்மா இருக்க முடியாது, கடவுளுக்கு அப்பா அம்மா இருக்க முடியாது. அவர் தான் முழு முதற் கடவுள், எல்லாமே அவர்கிட்ட தான் தொடங்குது. அகம் சர்வச பிரபுவோ மத்த சர்வ பிரவர்த்ததே. பௌதிக லோகமானாலும் சரி ஆன்மீக லோகமானாலும் சரி எல்லாத்துக்கும் பிரதானம் கிருஷ்ணர் தான். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக இல்லையா, அந்த அகிலத்தோடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாமே கிருஷ்ணர் தான். அப்ப கிருஷ்ணருக்கு பகவான் கடவுள் முழுமுதற் கடவுள், அவருக்கு அப்பா அம்மா இருக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய விசேஷமான கருணையை தன்னுடைய பக்தர்கிட்ட செலுத்துறதுக்காக, அவங்க மேல கருணை காமிக்கிறதுக்காக அவரை தன்னுடைய அப்பா அம்மாவை எடுத்துக்கிறாங்க. சில கிருஷ்ணருக்கு அப்பா அம்மாவை இருக்கிறாங்க, வசுதேவ தேவகி யசோதா நந்த மகாராஜ் குந்தி மகாராணி போன்ற கிருஷ்ணருடைய அத்தை முறை உறவு முறை உறவுக்காரர்களா இருக்காங்க. அர்ஜுனன் போன்ற நண்பர்களா இருக்காங்க. கோபிகள் வந்து கிருஷ்ணருடைய காதலிகளா இருக்காங்க. துவாரகால உள்ள ராணிகள் கிருஷ்ணருடைய மனைவிகளா இருக்காங்க. இப்படி கிருஷ்ணா தன்னுடைய பக்தர்கள் கூட அன்பு பரிமாற்றம் செய்யறார், தன்னுடைய விசேஷமான கருணை அவங்ககிட்ட செலுத்துறார். அதே சமயம் அசுரங்களை தண்டிக்கிறார்னா அதுவும் கருணை தான். அவங்களுக்கு அவங்களை வந்து அந்த கொடூரமான உடல் இருந்து விடுவிக்கிறார், அவங்களை வந்து பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறார். எப்படி கிருஷ்ணர் பாரபட்சமற்றவர். அதனால நம்ம ஜட உலகத்தில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கலைன்னா உடனே பகவானை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நான் வந்து பக்தி பண்றேன், கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்யலை. பொதுவாக பௌதிக உலகத்தில் விதவிதமான ஆட்கள் இருக்காங்க. இங்கே பிரபுபாதர் அவங்கள பட்டியலிட்டு சொல்கிறார், பக்தி பாதையிலே வராதவங்க, அறவரையாக பக்தி பாதை பக்தி பாதையில் வந்துட்டு விலகி போகிறவங்க, அப்புறம் பக்தி பாதையை உறுதியாக பின்பற்றக்கூடியவங்க, மூணு வகையான ஆட்கள் இருக்காங்க. பக்தி பாதைக்கே வராதவங்க என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து பாரபட்சம் உள்ளவர்னு சொல்லுவாங்க இல்லையா. கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைக்கணும், ஏன் வந்து இப்படி எல்லாம் நடத்தணும், நிறைய பேர் கேட்பாங்க. கடவுள் இருக்காருன்னா அன்னைக்கு வந்து திரௌபதிக்கு வந்து அவங்க வந்து அவமானப்படுத்தும்போது துயில் ஒழிஞ்சப்போ சாரி கொடுத்தாங்க. ஔரங்கசீப் வந்து நிறைய பெண்களை அவமானப்படுத்தினார், இந்து பெண்களை. அப்போ உங்கள் கடவுள் எங்கே போயிட்டார், கிருஷ்ணர் இல்லையா. நிறைய பேர் என்ன கேட்டிருக்கு, ஒரு பொண்ணு அவமானப்படுத்தினதுக்கு என்ன பண்ணார், கிருஷ்ணர் வந்து நிறைய வஸ்திரங்களை கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் ஔரங்கசீப் இந்தியாவில் இருந்தப்போ, அவன் ராஜாவாக இருந்தப்போ நிறைய இந்து பெண்களை அவமானப்படுத்தியிருக்கான். அப்பயே எங்கள் கிருஷ்ணர் வரல அப்படிலாம் கேட்பது. அப்போ அவங்க என்ன அர்த்தம்னா, கடவுளை வந்து பாரபட்சம் பார்க்குறவர் இல்லை, அவர் வந்து அவருடைய லீலைகள் வந்து பௌதிகமாக நினைக்கிறது. இங்கே சொன்ன குந்திதேவி கடைசி வரியில் என்ன சொல்கிறாங்க, வெறும் கற்பனையால் நீங்கள் பாரபட்சம் கொண்டிருந்த மக்கள் நினைக்கின்றனர். பொருளாதார பொறுப்பா ரொம்ப அழகாக சொல்கிறார், பொதுமக்கள் அவரை பாரபட்சம் உள்ளவர் என்று நினைப்பதும் தவறானதாகும். அது தவறான கருத்து. ஏன்னா கிருஷ்ணரை சன்னடையானவங்கள கிருஷ்ணர் கைவிட மாட்டார். எந்த ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணரை முழுமையாக சன்னடையிறானோ அந்த பக்தன் வீண் போக மாட்டான்னு கிருஷ்ணர் சொல்றார். என்னுடைய பக்தன் என்றைக்குமே வீண் போக மாட்டான்னு சொல்றார் இல்லையா. அது ஏற்கனவே நம்ம அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை படிச்சிருக்கோம், கவுந்தைய பிரதிதானாகி நமே பக்த பிரணஷதி. என்னுடைய பக்தர் என்னைக்கு வீண் போக மாட்டாங்க அர்ஜுனான்னு கிருஷ்ணர் அர்ஜுன்னு சொல்ல சொல்றார். ஏன் அவரே சொல்லலாம் இல்லை, அதையே கிருஷ்ணரே சொல்லல, என்னுடைய பக்தர் வீண் போக மாட்டார். ஏன் கிருஷ்ணர் சொல்லாமல் அர்ஜுன் சொல்ல சொல்ற, அர்ஜுனா நீ சொல்லு என்னுடைய பக்தர் இன்னைக்கு வீண் போக மாட்டாங்க. அந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் தான் சொல்றார் அர்ஜுன்ட்ட, அவரே சொல்லல என்னுடைய பக்தர் இன்னைக்கு வீண் போக மாட்டாரு. ஏன் அர்ஜுன் சொல்லி சொல்ல சொல்ற, கிருஷ்ணா ஒருவேளை தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய வார்த்தையை கூட மாத்திக்குவார், ஆனா பக்தனுடைய வார்த்தையை பொய்யாக்க மாட்டார். அதுதான் அவருடைய கருணை. கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை என்னன்னா, தன்னுடைய பக்தனுடைய வார்த்தை பொய்யாகிறதுக்கு அனுமதிக்க மாட்டார், ஆனால் தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்குவார் தன்னுடைய பக்தனுக்காக இல்லையா. மகாபாரதத்தின் போது ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணர் சொன்னார், ஆனால் பீஷ்மர் வாக்கு கொடுத்துட்டு வந்திருந்தார், இன்னைக்கு ஒன்று கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க வைப்பேன் இல்லாட்டி அர்ஜுனனை கொண்டுடுவேன். அப்போ பீஷ்மருடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது, பீஷ்மர் ஒரு சுத்த பக்தர், அவருடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது. அவர் இன்னைக்கு சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கார் அர்ஜுனா கொல்லணும்னு, இல்லாட்டி கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க வைக்கணும்னு. அப்ப என்ன ஆயிடும், ரெண்டுமே நடக்கலைன்னா பீஷ்மருடைய வார்த்தை பொய்யாயிடும். அப்ப ஏதோ ஒன்று நடந்துதான் ஆகணும். அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அர்ஜுன் இழக்க தயாரல்ல, அர்ஜுனன் தன்னுடைய பக்தன் அவனை இழக்க தயாரல்ல, அதே சமயம் தன்னுடைய வார்த்தை பொய்யானா பரவாயில்ல. இந்த மாதிரி பகவான லீலைகளை வந்து பௌதிகவாதிகளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க எல்லாமே பௌதிகத்தோட கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க, பௌதிக நிலையிலிருந்து தான் பார்க்கறாங்க. அதனால அவங்க பகவான்கிட்ட வந்து பொறாமை கொள்றதுனாலையும் பகவானை சரணையாதனாலையும் அவருடைய லீலைகளை வந்து கற்பனையானதுனோ இல்லை ஏதோ புராண கதையினோ இல்லை ஏதோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்களா பின்பற்றாங்களோன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் சொல்ல என்னுடைய பக்தன் இன்னைக்கு வீண் போகிறதில்லை. அது நம்ம சரணாகரித்துவத்தை பொறுத்து இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சரணாகிறோமோ அது தகுந்த மாதிரி கிருஷ்ணன் கூட அன்பு பரிமாற்றம் செய்வார். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷா பார்த்த சார். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், என்னிடம் ஒருத்தன் சரணடைவதை கேட்டார் போல அவன் நான் பலனளிக்கிறார். என்னிடம் ஒருத்தன் சரணடைவது கேட்டார் போல அவன் நான் பலனளிக்கிறேன். அப்ப கிருஷ்ணரே சரணடையாதவங்க கிருஷ்ணர் என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணர் உதவணும் நினைச்சா கூட அவர் சரணையாதவங்க அவர் எப்படி உதவ முடியும்? ஆனாலும் கிருஷ்ணர் கருணை வாழ்ந்தவர், உதவுறார். ஏன்னா கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வர்றார். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றும் போது கிருஷ்ணரை சரணடையாதவங்க கூட கிருஷ்ணரை பார்க்குறாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்க? எல்லாமே இந்த உலகத்தில் இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு யாரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அவனுக்கு தேவையான ஆகாரம், சக்தி, புத்தி. கடவுள் இல்லைன்னு சொல்கிறது கூட அவனுக்கு புத்தி வேணும்னா அந்த புத்தி யார் தர இல்லையா? அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிற பௌதிகவாதியோ இல்லை நாத்திகவாதியோ அவன் வந்து அறியாமையினுடைய உச்ச நிலையில் இருக்கிறதுனால அவன் தன்னை வந்து புத்திசாலி நினச்சிட்டு இருக்கிறதுனால அவன் இறைவனுடைய கிருஷ்ணர் மேல உள்ள பொறாமையினால அவன் கிருஷ்ணரை மறுக்கலாம். ஆனால் அவனுக்கும் தேவையானதில் பகவான் தான் கொடுத்துட்டுருக்காரு. அதே சமயம் பகவான் அவருடைய சுதந்திரத்தில் தலையிடுறதில்லை. அந்த ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்தில் பகவான் தலையிடுறதில்லை. ஒருத்த வந்து கிருஷ்ணர் அவதூறு பேசுகிறான், கடவுள் கிடையாதுன்னு சொல்கிறான், பகவத்கீதையை ஏற்றுக்கொள்றதில்ல, சாஸ்திரங்களில் நிந்தனை பண்ணுறான்னா கிருஷ்ணா அவனுடைய சுதந்திரத்தில் தலையிடுறதில்லை. அதே சமயம் அவன் தொடர்ந்ததை செய்யும்போது இன்னும் இருள் நிறைந்த பிரதேசத்தில் அவன் பூத்தப்படுறான். அவன் வந்து திரும்ப திரும்ப பிறந்து இன்னும் மோசமான நிலைய அசுரத்தன்மை, ஆசிரியம் பாவ மூடா ஜென்மணி ஜென்மணி. அந்த ஆசுரத்தன்மை உள்ளவன் திரும்பவும் பல பல பிறவிகளை முட்டாள்தனமான அசுர கொள்கையை பின்பற்றிட்டு இருக்கிறவன் அந்த முட்டாள் வந்து திரும்பவும் பல பிறவிகளாக இருள் நிறைந்த பிரதேசத்தை நோக்கி அறியாமையில் தள்ளப்படுறான். ஏன்னா அந்த ஜீவாத்மா கிருஷ்ணரை அடைக்கலம் போகாதனாலையும் அவர் வந்து கிருஷ்ணர் மேல உள்ள பொறாமையினாலையும் அவன் தொடர்ந்து கீழ்நிலையான தெரிவிக்கு போயிட்டே இருக்கான். ஆனால் அதே சமயம் கிருஷ்ணரை சரணடைகிறவங்களும் இருக்காங்க. நம்ம படித்த நாலு விதமான ஆள்கள் கிருஷ்ணரை சரணடைகிறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு கஷ்டமோ இல்லை பிரச்சனையோ வரும்போது கிருஷ்ணர்கிட்ட வருவாங்க. அது சரியானதுக்கப்புறம் கிருஷ்ணர் விட்டு போயிடுவாங்க. முதல் நிலை உள்ளவங்க கிருஷ்ணரை சரணடைகிறதே இல்லை இல்லையா? அசுரத்தன்மை உள்ளவங்க, கழுத மாதிரி உழைக்கிறவங்க, பௌதியத்தில் உயர்ந்த படி படித்து மாயினால் அறிவு அபகரிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் கிருஷ்ணரை சரணடைய மாட்டாங்க. அதனால கிருஷ்ணனுடைய கருணையை அவங்க ஏற்றுக்கொள்றதில்லை. கிருஷ்ணனுடைய கருணை இருக்கு, அவங்க எடுத்துக்கிறதில்ல. ரொம்ப ரொம்ப அளவு உதாரணம் கொடுத்தார். சூரியனை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். சூரியனுடைய கதிர் வந்து எல்லாத்துக்கும் பாரபட்சம்லாம் கொடுக்குது. சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய கதிர் எல்லாம் வந்து எல்லா பக்கமும் செலுத்தப்படுது. அதை பயன்படுத்திக்கிறது பயன்படுத்துக்காது சூரியன் கையில் கிடையாது. சூரியன் எல்லாருக்கும் சமமானது. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கருணை எல்லாருக்கும் விநியோகிக்கப்படுது. ஆனால் அசுரத்தன்மையிலவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஓரளவுக்கு அசுரத்தன்மையிலேருந்து வெளியே வந்தவங்க பௌதியத்தில் துன்பப்படக்கூடியவங்க கிருஷ்ணகிட்ட ஓடி வந்துடுவாங்க. பௌதிய துன்பம் தாங்க முடியாமல் அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட வந்துடுவாங்க. அப்படி வந்தாலும் என்னாடுனா அவங்க பௌதிய விஷயங்களை துறக்காதனால அவங்க தங்களுக்கு பௌதியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்ட உடனே கிருஷ்ணகிட்ட வந்து அவங்க திரும்பவும் பகவானை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் முழுமையாக கிருஷ்ணரை சரணடையலை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் கிருஷ்ணர்கிட்ட வராங்க தன்னுடைய காரியமெல்லாம் நடக்கணும்னு. அவங்களுடைய காரியங்கள்லாம் நடந்த அவங்க ஏதோ பிரார்த்தனைக்காக வருவாங்க, ஏதோ வேண்டுதலுக்காக கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ணரை உதாசீனப்படுத்திடுவாங்க, கிருஷ்ணரை மறந்துடுவாங்க. ஆனால் தூய்மையான பக்தர்கள் எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணரை மறக்கிறதில்லை. அவங்க எந்த சூழ்நிலை அவங்க எந்த சூழ்நிலை பகவான் அவங்களை வச்சிருந்தாலும் அவங்க கிருஷ்ணவுணர்வில் உறுதியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 100% கிருஷ்ணகுணர்ல உறுதியாக இருக்கிறவங்கள கிருஷ்ணர் வந்து கைவிட மாட்டார். எப்பவுமே கிருஷ்ணர் அவங்க அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். அப்போ அவங்களால தான் கிருஷ்ணோட லீலைகள் அவருடைய செயல்கள்லாம் திவ்யமானதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணா அவருடைய லீலைகள் அவருடைய செயல்களுடைய புனிதநாமம் எல்லாமே திவ்யமானது அப்படிங்கிறது புரியும். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றா இல்லையா, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வருக தியக்வா தேகம் புனர் ஜென்ம நைதிமா மேதி தோன். யார் வந்து என்னுடைய லீலைகள் என்னுடைய அவதாரம் எல்லாம் திவ்யமானதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த உடலை விட்டதுமே என்னுடைய உலகை வந்து அடைவார் சொல்றார் கிருஷ்ணா. ஆனா அதே ஸ்ரீ கிருஷ்ண பக்தர் அல்லாதவங்களுக்கு தன்னை வெளிக்காமிக்க மாட்டார். பக்தர் இல்லாதவங்களால் அவரை புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் 7வது அத்தியாயத்தில் சொல்றார், நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவத மூடோயம் நாபிஜானாதி லோகோமா மஜம் அவ்வயம். நான் பிறப்பற்றவன், நான் நித்தியமானங்கிறத புத்தாவர்களால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிற கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட அவரை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்க கிருஷ்ணர் மேல உள்ள பொறாமைனர். சிசுபாலன், ஜராசந்தன், தண்டவக்ரன், கம்சன், துரியோதனன் இவங்க மாதிரி உள்ளவங்களாம் கிருஷ்ணரை பார்த்தாங்க, ஆனால் ஏன் அவங்களுக்கு கிருஷ்ணர் புரியல? காரணம் என்னன்னா அவங்க அசுரத்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க. அதனால கிருஷ்ணர் தன்னை முழுமையாக அவங்க வெளிப்படுத்த மாட்டார். திருதராசருக்கு தெரியும் கிருஷ்ணர் பகவான், ஆனால் அவன் அறியாமையினால மூடத்தனத்தினால நேற்று உபன்யாசத்தில் பருப்பாசுன்னு இருந்தார். திருதராசு தெரியும் கிருஷ்ணர் பகவான், அவருடைய செயல் வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தாதுன்னு அவருக்கு தெரியும் திருதராசருக்கு. ஆனாலும் தன் பையன் மேலுள்ள குருட்டுத்தனமான பாசத்தினாலையும் அறியாமையினாலையும் புலன்பத்தில் மூழ்கி போயிருந்தால் திருதராசர் கிருஷ்ணரை கிருஷ்ணருடைய வேண்டுகோளை நிராகரிக்கிறது, கிருஷ்ணரை புறக்கணிக்கிறேன். இதுதான் அசுரத்தன்மை உள்ளவங்களுக்கும் பக்தர்களுக்குள்ள வித்தியாசம். அதே சமயம் பாண்டவர்கள் பக்கம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க கிருஷ்ணரை விளக்கலை, கிருஷ்ணரை அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க, கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே கிருஷ்ணரை பார்க்கும்போது என்ன சொல்கிறார் குந்திதேவி, அது எனக்கு கஷ்டமாகவே தெரியல. இந்த கஷ்டங்கள்லாம் வரும்போது கிருஷ்ணரை பார்க்கும்போது கிருஷ்ணர் அவங்க வந்து உதவும் போது குந்திதேவி அதெல்லாம் மறந்துடும். ஆனாலும் குந்தி என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, எனக்கு திரும்ப திரும்ப அந்த கஷ்டங்கள்லாம் வரணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வரும்போது கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறார். அப்போ என்ன நாங்கள் கிருஷ்ணரை பார்க்க முடியுது, அப்படி கிருஷ்ணரை தரிசிக்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆகிடும், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துலேருந்து நாங்கள் விடுபட்டுடுவோம். இதுதான் பக்தியில் பூர்ணத்துவம் அடைஞ்சு, பக்தி துறையில் பூர்ணத்துவம் அடைஞ்ச பக்தர்கள் எந்த சூழ்நிலையும் அவங்க கிருஷ்ண பக்தி விட்டு விலக மாட்டாங்க. பிரல்லாத மகாராஜ் நிறைய துன்பம் அனுபவித்தார், பாண்டவர்கள் நிறைய துன்பம் அனுபவித்தாங்க, பலி சக்கரவர்த்தி தன்னிட்ட உள்ளதெல்லாம் விழுந்து வாமனரால் சிறைபிடிக்கப்பட்டார் இல்லையா, கஜேந்திரன் சபிக்கப்பட்டார், சித்திரகேது சபிக்கப்பட்டார், பரிசித் மகாராஜ் சபிக்கப்பட்டார். பகவான் மேலே தூய்மையான பக்தி வச்சுருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை இதெல்லாம். அப்போ நம்ம நினைக்கலாம் அப்போ பகவான் ஏன் அவங்களுக்கு கருணை காமிக்கல, உண்மையில் பகவான் அவங்க கருணை காமிச்சிருக்க. அது எப்படி காமிச்சார், அவங்கள வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை போட்டு கூட அவங்க பக்தி தொண்டை விட்டு விலகி போல அவங்களோட அவங்களுடைய தெய்வீகமான குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். பாகவத புராணத்தில் பாகவதத்தில் வரக்கூடிய பக்தர் எல்லாமே ரொம்ப தெய்வீகமானவங்க, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க, கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க லீலை மூலமாக கிருஷ்ணர் இந்த உலகத்தை நமக்கு உணர்த்துறார். ஒரு சுத்த பக்தர் எப்படி இருப்பார், அவர் எந்த சூழ்நிலையில் போட்டாலும் அவர் கிளர்ச்சி அடைய மாட்டார், மனம் தளர மாட்டார், பக்தி தொண்டை விட்டு விலகி போக மாட்டார் அப்படிங்கிறத கிருஷ்ணர் தன்னுடைய லீலை மூலமாக காமிக்கிறார். ஆனால் பக்தி தொண்டில் பக்குவம் அடையாதவங்க தான் என்ன வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் பக்தி தொண்டை விட்டு விலகி போயிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு விரும்புறது கிடைக்கும்போது வருவாங்க, கிடைச்சிருச்சுன்னா வரமாட்டாங்க. அதனால பிரச்சனை கிருஷ்ணர்கிட்ட கிடையாது, பிரச்சனை நம்மகிட்ட தான். கிருஷ்ணருடைய கருணையை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தி கொள்ளாதும் நம்முடைய மனநிலையை பொறுத்திருக்கு. நம்ம பக்தி தோன்ல பக்குவம் அடைய முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலாலும் கிருஷ்ணருடைய கருணையினாலையும் அந்த கிருஷ்ணருடைய கருணையை முழுமையாக பயன்படுத்திக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு அதுலேருந்து வெளியே வரமாட்டோம். நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா கிருஷ்ணர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும், ஆச்சாரியர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும்? அதனால கருணைறது நம்ம கையில் தான் இருக்கு. உதவி செய்யறதுக்கு ஆச்சாரியரும் கிருஷ்ணரும் தயாராக இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து எல்லா ஜீவராசி உதவி செய்ய தயாராக இருக்கார் இல்லையா. இங்கே ஒரு அழகு ரொம்ப அழகாக உதாரணம் சொன்னார் சிவபாது, சூரியனுடைய கதிர்களை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. சூரியன் வந்து பாரபட்சம் எல்லாருக்கும் கொடுக்குது, கதிர் அதோடைய சக்தியை கொடுக்குது. அதை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளாதும் நம்முடைய சுதந்திரத்தை போகிறதுக்கே தவிர சூரியன் மேலே குறை கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம அனுமதிக்கணும். கிருஷ்ணருடைய கருணை, கிருஷ்ணர் கருணை கொடுக்க தயாராக இருக்கார். நம்ம அனுமதிக்கலைன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், நான் வந்து கருணை கொடுக்க வந்திருக்கேன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு காரணமற்ற கருணை இந்த உலகத்தில் தோன்றி ஹரிநாமத்தை கொடுத்தார், எல்லாத்துக்கும் ஹரிநாமம் உச்சரிக்க சொல்கிறார், எல்லாரையும் இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண சொல்கிறார், எந்த விதமான தகுதியும் தேவையில்லைங்கிறார். நீங்கள் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி கிருஷ்ண பக்தி செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய காரணமற்ற கருணை, ஆனால் நம்ம ஏற்றுக்குள்ள தயாராக இருக்குமா? அப்போ பிரச்சனை சைத்திரமாக அப்படி இல்லை, பிரச்சனை நம்ம கிட்ட தான். அதுதான் குந்திதேவி சொல்கிறாங்க. பகவானுடைய செயல்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க குந்திதேவி, மனித செயலை போல காணப்படும் உங்களுடைய திவ்யமான லீலைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதை நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து பெரிய தேவர்களால் கூட புரிஞ்சிக்க முடியல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த உலகத்தில் செய்த லீலைகளை வந்து பிரம்மதேவர், இந்திரன் போன்ற தேவர்களே பிரமிச்சு போயிட்டாங்க இல்லையா. இந்திரன் இப்பதான் இந்திரனோட இலையை கேட்டுருந்தோம். இந்திரன் என்ன பண்றார், கிருஷ்ணர் ஒரு சாதாரண ஆயர்குல சிறுவனாக தான் நினைச்சிருந்தார். கிருஷ்ணர் பகவான்கிறத மறந்துடுறார். ஏன் அப்படி நடந்ததுன்னா அவருடைய அகங்காரம் தான் காரணம். அவர் அந்த உயர்ந்த பதவியில் இருந்த அகங்காரத்தினால அவர் கிருஷ்ணர் பகவான்கிறத மறந்துட்டார். அப்ப இந்திரன் ஒரு பக்தன் தான், அவனுக்கு பாடம் போட்டுறதுக்காக கிருஷ்ணர் சோவர்த்தன் மலையை கொடையா பிடிக்கிறார். அப்ப இந்திரன் போன்ற தேவர் கூட கிருஷ்ணோட லீலைகளை சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க, பௌதிகமானதாவோ இல்லை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இந்திரன் குழம்பி போயிடுற, எப்படி இந்த விருந்தாவன வாசிகள் பிரஜவாசிகள் வந்து அந்த சின்ன பையனோட பேச்சு கேட்டு எனக்கு யாகம் பண்றது நிப்பாடிட்டாங்க, இப்ப நான் யாருங்கிறத அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தன்னுடைய முழு சக்தியை பிரயோகிக்கிறார் இந்திரன் பிரஜவாசிகள் மேல. ஆனா கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள்ல அந்த பிரஜவாசிகள் சரணடைஞ்சிருந்ததுனால இந்திரனால விருந்தாவனத்துல ஒரு புல்லை கூட அசைக்க முடியல, கோவர்த்தன மலையிலிருந்து ஒரு புல்லு கூட அசைக்க முடியல அவன. அப்பதான் இந்திரன் புரிஞ்சின்றான், ஓ நான் வந்து முழு முதற் கடவுளை போய் பல பரீட்சை பண்ணிட்டேன், அவரு கூட போய் மோதி கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தை நினைச்சிட்டேன். பாத்தீங்களா, கிருஷ்ணோட லீலைகளை வந்து இந்திரன் போன்ற தேவனால புரிஞ்சுக்க முடியல, பிரம்ம தேவர்னால புரிஞ்சுக்க முடியல. கிருஷ்ணர் ஒரு தடவை அகாசுரனை வதம் பண்றார், அகாசுரங்கிற அசுரன் பயங்கரமான அசுரன், தேவரெல்லாம் கூட பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அசுரன். அந்த அகாசுரங்கிற அசுரனை கிருஷ்ணர் ரொம்ப சுலபமா வதம் பண்ணுவார். அகாசுரனை வதம் பண்ண உடனே எல்லா தேவனுக்கும் ஆச்சரியமாடும், குறிப்பா பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாடும், எப்படி இந்த ஒரு ஆயருக்குள்ள சரி இந்த பையன் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், ஒருவேளை இது யாரா இருக்கும் பரிசை பண்ணி பார்த்துடலாமே, இவர் பகவான் தானா இல்லை ஒரு சின்ன சின்ன பையனா அப்படின்னு என்ன பண்றார் பிரம்மா, அந்த கன்றுகளையும் நண்பர்களையும் கிருஷ்ணாவுடைய நண்பர்களையும் கன்றுகளையும் எடுத்துட்டு போய் தன்னுடைய பிரம்மலோகத்தில் வச்சுடுவார். ஒரு க்ஷணம் தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், தன்னை வந்து ஓரொரு கன்றாவும் சிறுவராகவும் தன்னை விஸ்தாரம் பண்ணிக்குவார் இல்லையா, பிரம்மாவே பிரமிச்சு போயிடுவார். அங்க போய் பார்த்தா அதே கன்றுகளும் குழந்தைகளும் இருக்கும், இங்க வந்து பார்த்தா அதே இருப்பாங்க. வெஜபூமி விருந்தாவனத்தில் வந்து பார்க்கும்போது அதே கன்றுகளும் குழந்தைகளும் இருக்காங்க, பிரம்மலோகத்தில் பார்த்தா அவங்களும் இருக்காங்க. ஒரு போயிட்டு போயிட்டு வந்து பார்க்கிறார், ஒருவேளை இது அது மாயையா இருக்குமா இது மாயையா இருக்குமா இது உண்மை குழம்பி போயிடுறார் பிரம்மா. அதுக்கப்புறம் தான் பிரம்மா நல்லா உன்னிச்சு பார்க்கும்போது கிருஷ்ணர் அவருடைய குழப்பத்தை போக்குறார். அவர் பிரம்மதேவர் கிருஷ்ணரை வேப்படை வைக்கணும்னு நினைச்சார், ஆனா கிருஷ்ணர் பிரம்மாவே வேப்படை வச்சிருவார். பிரம்மதேவர் என்ன நினைச்சாரு, இவர் உண்மையான முழுமுதல் கடலா இல்லையா அப்படிங்கிறத வேப்படை வைக்கணுங்க, தன்னுடைய சக்தியை பிரயோகிச்சு கன்றுகளையும் சிறுவர்களையும் திடீர் கடத்தின்னு போயிடுறார். கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவர் வந்து பிரம்மாவை வைக்க வச்சிருவார் அவருடைய முழு சக்தியும், முழு சக்தி கூட கிருஷ்ணா தன்னுடைய சக்தியினால ஒரு குழந்தையாகவும் கன்றுகளாக விஸ்தாரம் பண்ணிடுவார். அப்பதான் பிரம்மா புரிஞ்சின்றார், அந்த ஓரொரு கன்றுகளும் குழந்தைகளும் கோபர்களும் பிரம்மாவுக்கு ஒரு விஷ்ணு மூர்த்தியாக காட்சி கொடுப்பாங்க. அப்பதான் பிரம்மா புரிஞ்சின்றார், ஐயோ நான் போய் முழுமுதல் கடவுளை பரீட்சை பண்ணிட்டேனே அவரை வேப்படைய வைக்கணும்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு பிரம்மா தன்னுடைய தவறை வந்து பகவானை துதித்து பிரார்த்தனை செய்தார், அவருடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறார். அப்படி பிரம்மா போன்ற தேவர்கள் கூட கிருஷ்ணோட வைபவங்களை புரிஞ்சுக்க முடியாது. நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக அகம் ஆதிரிகி தேவானாம் மகர்ஷி நாம் சர்வச. கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை, நமே விது சுரகனா, என்னுடைய வைபவங்களை பெரிய முனிவர்கள் தேவர்கள் கூட அறிய மாட்டார். சுரானா தேவர்கள், பெரிய சுரா தேவர்கள் அசுரானா அசு, என்னோட வைபவங்களை பெரிய தேவர்களும் முனிவர்கள் கூட அறிய மாட்டார்கள், ஏன்னா அவங்க முன்னாடி நான் அவங்க முன்னாடி நான் இருக்கேன். கிருஷ்ணர் சொல்றார் நமே விரு விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷேகர், என்னுடைய வைபவங்களை வந்து அவங்க எல்லாம் அறிய முடியாது. காரணம் என்ன, அவங்களுக்கு முன்னாடி இருந்தே கிருஷ்ணர் இருக்கார், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால கிருஷ்ணோட வைபவங்களோ அவருடைய லீலைகள் அவருடைய செயல்கள் எல்லாமே மனிதனை போல சாதாரண மனிதனை போல தான் இருக்கும். அதை வந்து ஜடக்கண்களாலோ ஜடக்கற்பனையாலேயோ இல்லை நம்ம சொந்த முயற்சினாலேயெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. தேவர்களே தெரிஞ்சிக்க முடியாதப்போ மனுஷ அற்ப உயிர்வாதிகளை மனுஷனை பற்றி சொல்ல என்ன இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய லீலைகளும், ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய லீலைகள் எப்படி இருக்குன்னா, அவர் வந்து தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியை பிரிஞ்சு தண்டகாரண்ய வனத்தில் ஒரு சாதாரண கணவன் தன்னுடைய மனைவி பிரிஞ்சு எப்படி பித்தி பிடிச்சவனை போல திரிவானோ அந்த மாதிரி மனைவியை தேடி அழுகிறார். அப்போ நமக்கு சந்தேகம் எல்லாம், ராமர் தன் மனைவி மேல உள்ள பற்றுதலால அலறாரு, மனைவி பிரிஞ்சு தேடி அலறாரு, ஆனா உண்மை அது கிடையாது. ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் சாஸ்தா ஸ்வயம் பகவான், அவர் ஆத்மா ராமா, தன்னில் முழுமையா சாந்தம், தன்னில் முழுமையான திருப்தி அடையக்கூடியவர், சாந்தமானவர். ஆனா தன்னுடைய நித்தியமான மனைவி சீதா அவங்க வந்து ராமருடைய நித்தியமான மனைவியும் நித்தியமான சேவையும் ஆவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கு, அந்த அன்பு பரிமாற்றத்தை அவர் வெளிப்படுத்தினார். அது பக்தர் இல்லாதவனால புரிஞ்சிக்க முடியாது. ராமருடைய லீலைகளை வந்து பக்தர் இல்லாதவனால புரிஞ்சிக்க முடியாது. பக்தர் இல்லாதவங்களுக்கு அது ஏதோ ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு தீரிகிற மாதிரி தான் இருக்கும். அலையிறார் தண்டகாரண்யம் வனப்புறா சீதையை தேடி அழையிறார். ஆனால் உண்மையில் என்னன்னா தன்னுடைய மனைவி பிரிஞ்சு அவர் அழகிறார். ஏன் இதெல்லாம் செய்கிறார்? காரணம், அவருக்கும் அவருடைய நித்தியமான ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் சாஷாத் ஸ்வயம் விஷ்ணு, அதே மாதிரி சீதாதேவி சாஷாத் லக்ஷ்மி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம், கணவனும் மனைவிக்குள்ள அன்பு பரிமாற்றம் வந்து அந்த அன்பு பரிமாற்றம் நித்தியமானது. அது விப்ரலம்ப பாவம்னு சொல்லப்படுது. அந்த பாவத்தை வந்து ராமர் வெளிப்படுத்தினார். அதை வந்து சதி தேவினால கூட புரிஞ்சிக்க முடியல. சதி தேவி வந்து பார்வதி தேவி, பார்வதி சதியா இருப்பாங்க. பார்வதி வந்து சதி தேவிங்கிற பார்வதிக்கு நிறைய திருநாமம் இருக்கு. துர்கா, சண்டி, பார்வதி, சதி, அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு லீலை. அப்போ அவங்க சதி தேவி என்ன நினச்சிருவாங்கன்னா, சிவபெருமான் ஒரு தடவை தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சதி தேவி கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் யார் குறித்து தவம் பண்ணுறீங்க? சிவபெருமான் சொல்றார், நான் ராமரை குறித்து தவம் பண்ணுறேன். ராமர் என்ன பண்ணுறார்? ராமர் ராமர் தண்டகாரத்தில் அவர் மனைவியை பிரிஞ்சு தேடிட்டு இருக்கார். அவர் ஒரு சாதாரண மனிதர், மானிடர் தானே. அவரேக்காக நீங்கள் தவம் பண்ணு, நீங்கள் தானே கடவுள். அப்போ சிவபெருமான் சொல்லுவார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாஷா ஸ்வயம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இந்த உலகத்தில் தோன்றி வேலையை பண்ண வந்திருக்கார் அப்படின்னு சொன்னேன்னே சதியினால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க சொல்ல, நான் போய் அவரை பரீட்சை பண்ணுறேன், நான் போய் அவரை பரீட்சை பண்ணுறேன், சிவபெருமானை எழுத்துட்டு மாட்டேன், முடியாது, இதை நீ செய்யக்கூடாது, ஒரு அபராதம், பகவானை பரீட்சிக்கிறது ஒரு குற்றம், அதை செய்யக்கூடாதுங்க. ஆனால் சதி கேட்க மாட்டேன், இல்லை இல்லை, நான் அப்படி அவர் கடவுளாலே நான் பரீட்சை பண்ணணும். அப்போ சதி தேவி என்ன பண்ணிடுவாங்கன்னா, ராமர் முன்னாடி சீதாவோட ரூபத்தில் வருவாங்க. அவர் ராமர் வந்து சீதையை தேடிட்டு இருக்கும்போது சீதை ரூபத்தில் வந்து தரிசனம் கொடுப்பாங்க ராமருக்கு. இப்போ ராமர் சொல்லுவார், ராமர் தெரிஞ்சு அவர் முழுமுதல் கடவுள் தானே. அவர் சொல்ல, சதி தேவி, நானே என் மனைவி பிரிஞ்சு வேதனையில் இருக்கேன், நீங்கள் என்ன வேதனையை மேலும் அதிகமாக்குறீங்க அப்படின்னு சொன்னே சீதா சதி புரிஞ்சுன்றாங்க. கண்டுபிடிச்சிட்டார், நான் வந்து சதி தேவி தான். ஆனால் சிவபெருமான் கோவம் வந்து, சிவபெருமான் என்ன சொல்லிடுவார்னா, நீ என்னுடைய பகவானை பரிசை பண்ணதுனால நான் இனி உன்னோட வாழ மாட்டேன், நீ இந்த உடலோடு நீ என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சதி தேவியை சிவபெருமான் விளக்கிடுவார். அதுக்கப்புறம் ஒரு லீலை வந்து சதி தன்னுடைய உடலை விட்டுருவான். தக்ஷனுடைய யாகத்தில் போய் அந்த உடலை விட்டு திரும்பவும் இமமானுக்கு மகளாக. ஆமாம், அதுதான். அது காரணம் என்னென்னா, சிவபெருமான் வந்து சதியோட வாழ விரும்பலை. அதே சமயம் தக்ஷன் யாகம் செய்யும்போது சதி தேவி அங்கே போய் தன்னுடைய உடலை விடுறாங்க. சிவபெருமானுக்கு அபராதம் செய்கிறதுனால தக்ஷன் வந்து சிவபெருமானுக்கு அபராதம் பண்ணுவார். இந்த ஒரு கதைக்குள்ளே நிறைய கதை இருக்குது. சதி தேவி வந்து ராமரை பரீட்சை பண்ணதுனால சிவபெருமான் வந்து சதி தேவி கூட வாழ விரும்பலை. அதே சமயம் சிவபெருமானை வந்து தக்ஷன் அபராதம் பண்ணதுனால சதி தேவிக்கு அந்த தக்ஷன் மூலமாக கிடைச்ச உடல் எனக்கு தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க உடலை விட வேண்டிய சூழ்நிலை வரும். ஒன்று சிவபெருமானுக்கு விருப்பம் இல்லாத உடல், இன்னொன்று தக்ஷனால் கிடைச்ச உடல். அதனால் அந்த உடலை வந்து நெருப்பில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் சதி தேவி இமமானுக்கு மகளாக பார்வதியாக தோடி திரும்பவும் சிவபெருமான நித்தியமான கணவராக அடையிறாங்க. ஏன்னா சதிதேவியும் சிவபெருமான் நித்தியமான தம்பதிகள். ஒரு ஒரு பிறகும் சதிதேவி சிவபெருமான் தான் தன்னோட கணவனாக வரணும் தவம் இருக்கு. பகவானுடைய வைபவங்களை வந்து சதிதேவி, பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்களாலே புரிஞ்சிக்க முடியாதப்போ இங்கே குந்திதேவி என்ன சொல்றாங்க, மனித செயலை போல காணப்படக்கூடிய திவ்யமான நிலைகளை யாரால் புரிந்து கொள்ள, யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அவருடைய கருணை இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் சில சமயம் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணுது கிருஷ்ணாவுடைய லீலைகள்லாம். கிருஷ்ணாவுடைய லீலைகளை புரிஞ்சுக்கணும்னா சரியான வழிகாட்டுதல் வேணும். ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியன்றது கேட்கணும். உங்களால் ஆதரிக்கப்படும் பொருளோ அல்லது வெறுக்கப்படும் பொருளோ எதுவும் இல்லை. பகவானால் ஆதரிக்கப்படுறதில்லை, வெறுக்கப்படுறதில்லை. பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சம்பந்தம். வெறும் கற்பனையால் நீங்கள் பாரபட்சம் கொண்டவர்கள் மக்கள் நினைக்கின்றனர். அப்போ அது வந்து மக்களுடைய குற்றமே தவிர, கிருஷ்ணர் பாரபட்சம் வாய்ந்தவர் நினைக்கிறது மக்களுடைய குற்றமே தவிர பகவான் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு குதிதேவி இந்த பிரார்த்தனை சொல்கிறாங்க. சந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ரகோத்தேமன். ஏதாவது கேள்விகள்?